الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال النبي عليه الصلاة والسلام التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين صدق رسول الله صلى الله عليه وسلم சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஓர் அருள், அவனுடைய பெரிய பேருபகாரம், இந்த பயங்கரமான பாவங்களும் குற்றங்களும் பித்தனா பசாதுகளும் நிறைந்த இந்த காலகட்டத்தில் இந்த யுந்தரமான தீனுடைய தாவத்துடைய உழைப்புல நாங்கள் பெரிசாக இல்லாவிட்டாலும் ஒரு சின்ன அடிப்படையில் ஈடுபடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை அல்லாஹ் நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக முதலாவது நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முதல் நம்முடைய இந்த காலம் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம், யார் யார் இந்த தீனுக்காக தீனுடைய உழைப்பில் ஈடுபட்டார்களோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வகையான தியாகங்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு இப்பொழுது நாங்கள் நம்முடைய காலத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல சொகுசுகளும் வசதி வாய்ப்புகளும் கூடி ஒரு வகையான அமைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால வேலை செய்தவர்களை நாங்கள் பார்த்தோம். அந்த காலத்தில் ஒரு வகையான தியாகம், அவர்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் இன்னும் ஒரு வகையான தியாகம் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையான ஏதாவது ஒரு தியாகத்தை வைத்துத்தான் தன்னுடைய அடியார்களை கொண்டு வேலைகளை வாங்குகின்றான். நாங்கள் தியாகம் செய்வது அல்லாஹுக்கு எந்த வகையான தேவையும் அவசியம் இல்லை. அல்லாஹ் அனைத்தை விட்டும் தேவையற்றவன். ஆனால் அந்த தியாகத்தின் மூலம் தான் ஒரு மூமின் முன்னேறுவான். நபிமார்களுக்கு ஏன் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கணும்? உலகத்தில் உள்ள அடியார்களில் அல்லாஹ்வுக்காக விருப்பமானவர்களும் நெருக்கமானவர்களும் யார் என்றால் நபிமார்கள் தான். ஆனால் அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மிக முக்கியமான உலுல் அஸ்மான அந்த ரசூல்மார்களாக இருக்கலாம், அவர்கள் அல்லாத மற்ற நபிமார்களாக இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகையான சோதனைகளை ஒவ்வொரு நபிமாருக்கு கொடுத்தான். ஹஜ்ரத் ரூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகனின் மூலமாக சோதனை என்றார். ஹஜ்ரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவியின் மூலமாக சோதனை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தையின் மூலமாக சோதனை. ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாட்டுடைய தலைவனின் மூலமாக சோதனை. இப்படியே நாம் நபிமார்களுடைய எந்த ஒரு வரலாறை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுத்ததோடு மட்டுமல்ல 40 வருடம் வரைக்கும் அவர்களில் யாருக்கும் அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கல. 40 வருடம் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து 40வது வயதில் தான் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத் என்று சொல்லக்கூடிய கிரீடத்தை அணிவித்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியாக வந்த நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களை விட மிக பயங்கரமான சோதனை. நபி அவர்களே சொல்லுவார்கள், அஷத்துன்னாசி அஸாபன் அல் அன்பியா, நபிமார்களில் ஆக கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் நபி அவர்கள், நபிமார்கள் அந்த நபிமார்களிலேயும் ஆக கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருந்தாலும் நாங்க பார்க்கலாம் அந்த எல்லா வகையான சோதனைகளிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல, அந்த முயற்சியில, அந்த குறிக்கோள்ல எல்லா நபிமார்களும் உறுதியாகவே இருந்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாமும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலத்துல இந்த வேலையில் அல்லாஹ் எங்களை ஈடுபடுத்தி இருக்கின்றான். எங்களுக்கு உணவின் மூலமாக சோதனை இல்ல, ஆடைகளின் மூலமாக எங்களுக்கு சோதனைகள் இல்ல, அல்லது நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாம் அல்லாத மற்றவர்களின் மூலமாக மக்கத்து குரேஷர்களால் ஏற்பட்ட சோதனைகள் மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. இடையிலே சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் மக்காவுல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்கள் மக்கால வாழ முடியாமல் ஹபஷாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், அந்த அளவுக்கு சோதனைகள் இல்லை. இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்துல வைத்திருக்கின்றான், எங்களுக்கு உணவின் மூலமாக, உடையின் மூலமாக, அல்லது வேற சாதனங்களின் மூலமாக சோதனைகள் இல்லாவிட்டாலும் எங்களுடைய இந்த மாஹவுல், நாங்க பழகிற இந்த சூழல், துனியாவுடைய ஆடம்பரங்கள், வெளிரங்கமான பொருட்கள், இதன் மூலமாக வேலையில இஸ்திக்காமத்தாக இருப்பது சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் ரொம்ப பெரிய ஒரு சவால் மாதிரி இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது தாவத்துடைய உழைப்புல ஈடுபடக்கூடியவர்கள் நாங்க அல்லாஹ்வை பத்தி பேசுறோம். காலை முதல் மாலை வரைக்கும் எங்கட பேச்சு என்ன, அல்லாஹ், அல்லாஹுடைய தீன், உயர்தரமான தீன். இதுல தான் எங்களுடைய ஈருலக வெற்றி அமைத்து வைத்திருக்கிறான். துனியா ஆஹிராவுடைய எல்லா வகையான வெற்றியும் அவனுடைய தீன்ல. நாங்க காலை முதல் மாலை வரைக்கும் தீனை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் பேசுகின்றோம். நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், ஆனா நாங்க பார்க்கணும் எனக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய கல்வில் உள்ள அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது. ஆரம்பத்தில் நான் சில்லா முடிப்பதற்கு முன்னால இருந்த யக்கீனும் இப்ப என்னுடைய யக்கீன்ல ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டிருக்குதா, மாற்றம் ஏற்பட்டிருக்குதா, கூடுதல்கள் ஏற்பட்டிருக்குதா. நாங்க அடிக்கடி எங்க மற்றதெல்லாம் செக் பண்ணுகின்றோம். வருஷா வருஷம் பிசினஸ் செய்யறவங்க ஸ்டாக் டேக்கிங் எடுப்பார்கள், அவர்களுடைய பிசினஸ் எப்படி போகுது, ப்ராஃபிட்ல போகுதா, லாஸ்ல போகுதா, ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்ப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க தீனுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய நாங்க பழையவர்களும் இருக்கிறோம், ஒரு சில கொஞ்சம் புதியவர்களும் இந்த சபையில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க பார்க்கணும், நான் இந்த வேலையில் ஈடுபட்டு 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது, எனக்கும் என்னுடைய அல்லாவுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த தொடர்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அது எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும். அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வு மீது இருக்கிற அன்பு, அல்லாஹ்வு மீது இருக்கிற நம்பிக்கை, அது எங்களை இழுத்து கொண்டு வரும் அமல்களின் பக்கம், இபாதத்துகளின் பக்கம், வணக்கங்களின் பக்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நுபுவத் கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் இறக்கப்பட்ட அந்த ரெண்டு சூரா தான் யா அய்யுஹல் முஸ்ஸம்மிலும் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். அந்த ரெண்டு சூராக்களில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈடுபாடு எவ்வாறு இருக்கணும் என்பதை அந்த சூராக்களுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதுல சூரா முஸ்ஸம்மிலை நாம் எடுத்துக்கொண்டால் யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் போர்வை போர்த்தியவரே, முழு இரவும் நீங்க நின்று வணங்குங்க, இல்லா கலீலன் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க, அதற்கு பின்னால நிஸ்வஹு அல்லது பாதி இரவும் நின்று வணங்குங்கள். அவன் அந்த பாதி இரவு வேணும் என்றால் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அதை விட கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ளுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அமைதியாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள். ஏன் இன்னா சனுல்கை அலைக கௌலன் தகீலா, ரொம்ப பாரமான வஹய இதற்கு பின்னால நாங்க தொடர்ந்து உங்களுக்கு இறக்கி வைக்க போகின்றோம். இந்த இதுதான் வஹயுடைய ஆரம்பம். இதற்கு பின்னால் இந்த பாரமான வஹயை நாங்க தொடர்ந்து உங்களுக்கு இறக்கி வைக்க போகின்றோம். அதனால இன்ன நாஷியத்தல்லைல், உங்களுடைய இரவுடைய வணக்கம் இருக்கதே, வணக்கத்தை கொண்டு இரவை செழிப்பாக்குவது ஹயாத்தாக்குவது உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய நாவையும் அது பலப்படுத்தும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இப்பொழுதுதான் மக்காவுல அந்த ரகசியமான தாவத் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அந்த ஆரம்ப வேளையில உங்களோட தாவத்துல ரூஹானியத் ஏற்படணும்னா உங்களுக்கு என்னோட உள்ள தொடர்பு அதிகமாகும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு பின்னால் உள்ள ஆயத்துல கூறுகின்றான். பின்னால் உள்ள சூரால உங்களோட தாவத் எப்படி அமையணும், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் وَثِيَابَكَ فَطَهِّرْ وَالرُّجُزَ فَاهْجُرْ وَلَا تَمْنُنْ تَسْتَكْثِرْ وَلِرَبِّكَ فَاصْبِرْ. இந்த ஆயத்துகள்ல தாவத்தை பற்றி கூறுகின்றான். கும், நீங்க எழும்பி நில்லுங்க. ஃபஅன்ஸிர், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. وَرَبَّكَ فَكَبِّرْ, உங்களுடைய ரப்புடைய உயர்வை பற்றியே அதிகமாக பேசுங்க. காலிக்கை பற்றி பேசுங்க, மக்ளூக் அல்ல, படைப்பினங்களை பற்றி அல்ல, படைத்தவனை பற்றி பேசுங்க. உரப்பக்க பக்கப்பேர், உங்களுடைய ரப்புடைய உயர்வை பற்றி பேசுங்க. ஓசியாபக பத்தாஹேர், மக்களோடு நீங்க புலங்க போகிறீங்க, அதனால உங்களோட ஆடையையும் ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ருஜுத பகுஜூர், பாவங்கள் இருந்து முட்டு முழுதுமாக நீங்க நீங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் பாவங்களுடன் இந்த உழைப்பை செய்யலா, பாவங்களுடன் அல்லாஹுடைய பேச்சு அது சரியா எடுபடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவத் எப்படி அமையணும், அந்த தாவத்துக்கு முன்னால் உங்களுடைய இபாதத் எப்படி அமையணும். அதனாலதான் மௌலான இலியாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வேலையை பற்றி சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அமூமி கஷ்ட ரெண்டு தொழுகைக்கு மத்தியில வைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் நாங்க பார்க்கலாம், ரெண்டு தொழுகைகளுக்கு மத்தியில ஒரு தொழுகை முடிந்ததோடு ஆதாபு கஷ், அதற்கு பின்னால கஷ், முடிந்தவோட வந்தா அடுத்த பருவான தொழுக. இந்த தாபத்திற்கும் இபாதத்திற்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்க ஒரு தொழுகையை தொழுதீங்க, தொழுத உடன் அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய தீனை சொல்வதற்காக வேண்டி போனீங்க, போய் திரும்பி வந்து நீங்க அல்லாஹுடன் மீண்டும் உங்களை தொடர்பு ஈடுபடுத்த போறீங்க. அந்த முதலாவது தொழுகையின் மூலமாக தாவத்துக்கு ரூஹானியத், வெளியில போய் கொடுத்த தாவத்தின் மூலமாக தொழுகைக்கு கூவத் அந்த சக்தி ஏற்பட போகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவுல இப்பதான் இறங்கி கொண்டிருக்கிறது குர்ஆனுடைய ஆயத்துகள். அந்த ஆரம்ப வேளையிலே அல்லாஹ் கூறுகின்றான், உரத்திலில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆனை நீங்க அமைதியாக நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. நபி அவர்கள் குர்ஆனை ஓதவும் செய்வார்கள், மற்றவர்கள் ஓதுவதை கேட்கவும் செய்வார்கள். நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், ரசூலுல்லாவுக்கு குர்ஆனை கேட்கிற ஒரு தேவை இருக்குமா? நாங்க சும்மா லேசா யோசிச்சா, வஹி வந்ததே அவர்களுக்கு தான், குர்ஆனுடைய கிட்டத்தட்ட அனைத்தையும் அக்கு வேறாக ஆணி வேறாக விளங்கியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஓதவும் செய்வார்கள், மற்றவர்களை ஓத சொல்லி கேட்கவும் செய்வார்கள். சில சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அன அக்ரவு அலைக வல் குர்ஆன் உன்ஸில இலைக், குர்ஆன் இறங்கியது உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஓதணுமா? நபி அவர்கள் சொல்வார்கள், அன உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, மற்றவர் மூலமாக கேட்பதற்கு எனக்கு சரியான விருப்பம், என்ன நீங்க ஓதணும் நான் கேட்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் ஓதுறதை மறைந்து கேட்பாங்க. ஏன்? நபி அவர்களை கண்டுட்டா செலவில் அவர் நிறுத்திடுவாரு, அதனால மறைந்து மறைந்து கேட்பார்கள். அடுத்த நாள் காலையில சொல்வார்கள், ஹதரத் அபு மூசாவை பார்த்து, யா பா மூசா, லக்கத் உதீத மிஸ்மார மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூதுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த ராகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் ஹதரத் அபு மூசா அஷ்ஆரி, ஹதரத் உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் ஓதுவதை செவிமடித்து கேட்கவும் செய்வார்கள், நபி அவர்களும் ஓதுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனுக்கு என்ன சொல்லப்படுது? கலாமுல்லாஹ். குர்ஆன் என்ற அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை சொல்வதற்கு முன்னால எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பேச்சுடன் எங்களுக்கு தொடர்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கு தான் வெளியில் உள்ள எங்களுடைய தாவத்துல ரூஹானியத் ஏற்படும். வெளியில் உள்ள அந்த பேச்சில் அல்லாஹ் கூவத்தை, சக்தியை, அசரை, அதில் ஒரு பிரதிபலனை ஏற்படுத்துவான். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தை எங்களால மறக்கலாம். ஒரு 30 வருஷம் 35 வருடங்களுக்கு முன்னால நாங்க ஓதுற காலம், படிக்கிற காலம், அநேகமான மஸ்ஜிதுகள்ல நல்ல இந்த புதிய குர்ஆன் இருக்காது. எல்லா மஸ்ஜிதுகள்லயும் பிஞ்ச கிழிந்த பழைய பழைய குர்ஆன்கள் தான் வைக்கப்பட்டிருக்கும். எந்த ஒரு மஸ்ஜிது நாங்க போனாலும் ஆங்காங்கே ஏதாவது ஒரு பாத்திரங்கள் வைத்திருப்பாங்க. என்னடா மஸ்ஜிதால அந்த கூரையால ஒழுகி அங்க தண்ணி வடிந்து கொண்டிருக்குது. சில இடங்கள்ல ஷாக்குகளை போட்டிப்பாங்க, சில இடங்கள்ல பழைய பாய்த்துண்டுகளை போட்டிப்பாங்க. அந்த காலத்துல மஸ்ஜிது பெரிய ஏற்பாடு இல்ல, கூரை ஏற்பாடு பெருசா இல்ல, டைல்ஸ்கள் புடிச்சு இல்ல, காப்பட்டுகள் இல்ல. ஆனா மாஷா அல்லாஹ் அமல்கள், இபாதத்துகள் நடந்து கொண்டிருந்துச்சு. நான் எதை சொல்ல வரேன்? சொகுசு வர 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 அமல் இபாதத் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு குர்ஆன் ஓதுற காட்சிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய காட்சிகளை பார்ப்பது ரொம்ப சிரமம். உட்கார்ந்து கொண்டு ஜிக்ர் செய்யறவர்களை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்களுடைய கிலாவத்தும் எங்களுடைய திக்கரும் எந்த அளவுக்கு அதுல நாங்க ஈடுபடுவோமோ அந்த அளவுக்கு தான் எங்களை தாவத்துல ரூஹானியத்தை, நூரானியத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். இந்த புதிய புதிய கருவிகள் சாதனங்கள் வந்ததற்கு பின்னால இப்ப அமல இபாதத்துக்குரிய நேரம் இல்ல. நாங்க தான், நானும் தான், நாங்க சொல்றது எங்க 6 நம்பர் முசாக்கரால நீண்ட நீண்ட ருக்குல, நீண்ட நீண்ட சுஜூதுலான்னு எத்தனை பேர் நீண்ட ருக்குல நாங்க இருக்கிறோம், எத்தனை பேர் நீண்ட நீண்ட சுஜூதுகள் இருக்கிறோம், எத்தனை பேர் எங்களுக்கு பாடமான சூறாக்களையாவது தொழுகையில நின்று என்னுடைய நபுள் தொழுகையை கொஞ்ச நேரம் நீட்டி நாங்க தொழுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அமல இபாதத்தில் உள்ள அந்த கொடுக்கிற நேரம் குறைஞ்சிருச்சு, மத்த கருவிகளுக்குரிய நேரம் அதிகரிச்சிருச்சு. இப்ப எல்லாரோட கையிலே மொபைல் போன் வந்தாச்சு, அதனால தாலீம் முடிஞ்சா, பயான் முடிஞ்சா, ஜித்திமாய் அமல் முடிஞ்சா எல்லாரும் ஒரு பக்கம், எல்லாரும் உண்டா? 100க்கு 100 அல்ல, அல்ஹம்துலில்லா. பல சகோதரர்கள் மர்க்கத்துக்கு வந்தா அவர்களுடைய மொபைல் போனை ஆபீஸ் ரூம்ல அமானத்துல கொடுக்கறாங்க. இன்னும் சில சகோதரர்கள் வரும்போது எடுத்துக்கொண்டே வாரல இருக்கிறாங்க. ஆனால் கூடுதலாக நாங்க பார்த்தோம் இரவுல படுப்பதற்கு 11 மணி 12 மணி. முந்தி ஒரு காலத்துல சிலவே கரண்ட் இல்ல, ஆனா தஹஜ்ஜு தொழுக நடக்கும். ஆனா இப்ப எல்லாம் இருக்குது, தஹஜ்ஜு தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துருச்சு. அதனே அதாவது யாரையும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எழுப்பாற்றுவது இல்ல, வசதியானவங்க எழுப்பிக்கோங்க, சில நேரங்கள்ல விடுறாங்க. அதனால அவர் 11 மணி 12 மணி வரைக்கும் சில நேரங்கள்ல பார்த்த ஒரு வகையான கவலை, எல்லார பெட்ல இருந்து ஒரு வெளிச்சம் ஒன்று வெளியாகுது. வெளிச்சம் எல்லாம் அவங்களோட பெட்ல தான் நீக்கிறாங்க, அவங்களோட படுக்கையில விரிப்புல தான் நீக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து ஒவ்வொரு வகையான வெளிச்சங்கள் வந்து கொண்டு இருக்குது. நாங்க யோசிக்கணும், நாங்க தான் வந்திருக்கிறோம், இந்த உழைப்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க முன்மாதிரியாக இருக்கிறோம். மஸ்ஜிதுடைய ஆதாபுகளை ஒழுச்சங்களை கூறுகின்றோம். மஸ்ஜிதுல துனியாவுடைய பேச்ச பேசாதீங்க. முந்தைய ஒரு காலத்துல மஸ்ஜிதுல தொங்க போட்டே வச்சிருந்தாங்க. உலகத்துடைய பேச்சை பேசினால் இப்படி காலத்துடைய அமல் எல்லாம் வீணா போகும்ண்டு அந்த மாதிரியான அறிவு படைகள் குறைவு இப்ப. ஆனா நாங்க பேசுறோம் மச்சத்துடைய ஒழுச்சங்களை பற்றி, துனியாவுடைய பேச்ச பேசாதீங்க. ஆனா இப்ப அதுல நாங்க பாக்குறது எதை பாக்குறோம்? அதுல நாங்க பாக்குற காட்சிகள், அதுல நாங்க படிக்கிற சில மெசேஜுகள், செய்திகள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன். நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். எங்களுடைய கால நேரம் எதிர கழியுது. என்னுடைய திலாவத்தை சரியா பர்ஃபெக்டா நான் முடிச்சிட்டேனா? என்னுடைய காலை மாலை ஜிக்ர்களை நான் முடிச்சிட்டேனா? ஓத வேண்டிய அவுராதுகளை நான் ஓதிட்டேனா? சில நேரத்தில் ஹுசூசியில போயிட்டு வந்து சொல்லுவாங்க, என்ன செய்ய ஒன்றுமே அசைறாங்க இல்ல. எவ்வளவு பேச்ச பேசினாலும் யாரும் அசைறாங்க இல்ல. எங்களை பேச்ச கொண்டு அசைறல்ல. எங்களுடைய இந்த அமல் மஸ்ஜிதுக்குள்ள நடக்கிற அமல் போதாது. அல்லாஹ்வோடு உள்ள அந்த தொடர்பு போதாது. எங்களுடைய அமல்ல இருக்க வேண்டிய ரூஹானிய நூறானிய கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போகுது. மத்த மக்களை மாதிரி எங்களும் இதுக்கெல்லாம் பழகி, யாராவது ஒருத்தர் அனுப்பின இவரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பி, எங்களும் அவங்களுக்கு என்று சொல்லி சில குருக்கள் என்று அவங்களும் ஆரம்பிச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும். எங்கட கால நேரம் எங்க கழியுது? ஏன்னா நாங்க எல்லாம் தொழில் வியாபாரமும் செய்யறோம். மஸ்ஜிதுக்கு நேரமும் கொடுக்கிறோம். அல்லது வக்திகள்ல போனா நாங்க 40 நாள் அல்லது 4 மாதம் ஒன்று ஒதுக்கிக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து அந்த பக்குவமே வருது இல்ல. முந்தி ஒரு 40 நாள் பேச்சு வந்த எவ்வளவு மாஷா அல்லாஹ், எப்படியான பக்குவம், எப்படியான மாற்றங்கள், ஏன் அந்த மாற்றம், அந்த பக்குவங்கள் ஏன் இல்ல? நாங்கள் ஒவ்வொருவரும் நான் என்னையும் சேர்த்து கூறுகின்ற நாங்க யோசிக்கிறோம். எங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. எங்களை வக்திகள் சரியா கழிக்கப்படுவதில்லை, அல்லது எங்களை இன்பராதி அமல்கள் ரூஹானியத்தில், அல்லது இஜ்திமாயத்தான அமல்ல ஆசையோடு ஆர்வத்தோடு ஈடுபடல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு பாரிய பொறுப்பல்ல எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். தாவத்துடைய உழைப்பில் ஈடுபடுறவங்க நாங்க கொஞ்சம் பேர் தான். எங்கட முழு நாட்டுல நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, மறுக்கிறதுக்கு பக்தில வாரவங்க சில 1000, ஒரு 10,000, 12,000 பேர் இருப்பாங்க. பெண் எங்கட நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் 20 லட்சத்துல 20,000 பேர் என்ற வைங்களேன். 20 லட்சம் முஸ்லிம்கள் என்று வைங்களேன். அப்ப 20,000 பேர் வந்தா தான் 10% 10%. இப்ப நாங்க யோசிக்கணும், எங்கடைய 10% கூட இதுல நாங்க உறுதியா இல்லாட்டி, மீதம் உள்ள முஸ்லிம்கள் 90%, மீதமுள்ள 92% நுண் முஸ்லீம், அவங்களுக்கு எப்படி கொடுத்து தீன சேர்க்கிற? அப்ப இதுல என்னுடைய உங்களுடைய தியாகம் என்ன? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட தொழிலோட, எங்களோட வியாபாரத்தோட, எங்களோட உத்தியோகங்களோட நாங்க கொடுக்கிற மஸ்ஜித் கொடுக்கிற அந்த நேர காலத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி, எங்கட பெரியார்கள் கூறுகின்ற முறை பிரகாரம், எங்கட அமல இபாதத்தை நாங்க யாரையும் அடுத்தவர்களை பார்க்கறல்ல, மற்றவர்களை பார்க்கிறல்ல. நான் அரவர் ஒருவர் ரெண்டரவர் கொடுக்கிறேன் மாஷா அல்லாஹ் தாவத்திற்கு தாலீமுக்கு. நான் யோசிக்கணும், தனியா என்னுடைய திராவத்துக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுத்தேன்? நான் என்னுடைய ஜிக்ருக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுத்தேன்? என்னுடைய நபுலான தொழுகைகளுக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுக்குகின்றேன்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இதுல நாங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். வேற யாரை பார்க்கறல்ல, நான் என்ன பார்க்கணும், அமல் இபாதத்துல முன்னேறி கொண்டு போறேனா அல்லது பின்னேறி கொண்டு போறேனா, அல்லது இருந்த இடத்துல அதே இடத்துல தான் நான் நின்று கொண்டிருக்கிறேனா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஏதோ அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சிருக்கிறான். இந்த வேலைக்காகவே நீங்களை தெரிவு செய்திருக்கிறான். இந்த தெரிவை நாங்க பாதுகாக்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேலையில எங்களை ஈடுபடுத்தி வைத்திருக்கிறான். இந்த ஈடுபடுதலை நாங்க பாதுகாக்கிறது எப்படி? இன்னும் அல்லாஹ்வுடன் உண்டான தொடர்பு அதிகமாகணும். நாங்க மக்களுக்கு போய் தாவத் கொடுக்குகின்றோம், அல்லாஹ்வை பத்தி பேசுகின்றோம். அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவம் எங்களை உள்ளத்துல வரணும். அப்ப அல்லாஹ்வுடைய மகத்துவம் வர வர அதற்காகவே நாங்க அல்லாஹ்வுடன் கூடுதலாக இணையணும். விளங்கி ஓதினா ரொம்ப நல்லம், ஆனாலும் விளங்காமல் ஓதினாலும் 100க்கு 100 நன்மை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால திலாவத் என்றா முந்தைய ஒரு காலத்துல வீடுகள்லையும் குரானுடைய ஓதல் சப்தம். இன்னைக்கு வீடுகள் அந்த காட்சிகளை பார்க்கலாம், மசிதிகள்ல குரான் ஓதுற காட்சிகள் இருந்துச்சு. அந்த காட்சிகள் இன்றைக்கு மசிதிகளை பார்க்கறது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஓதுறாங்க அவ்வளவுதான், ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஓதுவாங்க அவ்வளவுதான். பெரிய ஒரு ஆரம்பத்துல நாங்க பார்த்தா மக்களுடைய எண்ணிக்கை கூடிருச்சு. ஒரு நேரத்துல 300 பேர் இருந்தா இப்ப 1000 பேர் ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த காட்சிகளை பார்க்கறது கஷ்டமா இருக்குது. மேலான பெரியார் கடேஷா போதர்களே, அதனால எங்க தாவத்துல தாவத் இபாதத் இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு. எந்த அளவுக்கு இபாதத் ரூஹானியத்திருந்தா தாவத்தின் மூலமாக, தாவத்துல நூறானியத்திருந்தா இபாதத்தின் மூலமாக நாங்க தாவத்துக்கு நேரம் காலம் ஒதுக்கிற மாதிரி டைம் ஒதுக்கி இபாதத்தை செய்யற ஆசையோட செய்யற ஆர்வத்தோட செய்யற. அதனால தான் நபி அவர்களே சொல்வார்கள், உங்களோட உலகத்துல எனக்கு விருப்பம் உண்டா மூணு, அதுல ஒன்று தன் கொர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி. இப்ப தொழுகைக்குள்ள நுழைந்தால் நபி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, நபி அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, அதில் பிலால்ட்ட சொல்லுவாங்க, யா பிலால் அரிஹனா பிஸ்ஸலா, தொழுகை குழந்தைகளுக்கு ராஹத்தை தாங்க. தொழுகையில நுழைந்தால் நபி அவர்களுக்கு ராஹத். நாங்க யோசிக்கணும், தொழுகையில நுழைவதன் மூலமாக எங்களுக்கு ராஹத்தா, அல்லது தொழுகையிலிருந்து வெளியாகுவதன் மூலமாக எங்களுக்கு ராஹத்தா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்த தொழுகையில நுழைவாங்க, நுழைவதன் மூலமாக ராஹத். ஆனா இன்றைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், இன்றைக்கு தொழுகையிலிருந்து வெளியாகுவதன் மூலமாகத்தான் நிம்மதி பெரும் உச்சிரா. அப்ப எங்களுக்கு அந்த தொழுகையில் உள்ள ஆசை, தொழுகையில் உள்ள விருப்பம், நான் அல்லாவோட பேசுறேன், அல்லாவோட ரகசிய பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத அல்லாஹ் எனக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு அது குறைந்து கொண்டு போகுது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால எங்கட இபாதத்தை எந்த அளவுக்கு பலம் உள்ளதாக ஆக்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாவத்தை ரூஹானியத்தாக ஆக்குவான். தாவத்தும் இபாதத்தும் சீராக விட்டது என்றால் அதற்கு பின்னால் எங்கட முஆமலா, அதற்கு பின்னால் எங்கட முஆஷரா, அதற்கு பின்னால் எங்கட அஹலாக், அவைகள் அனைத்தையும் ஓரளவு அல்லாஹ் சீராக்கி விடுவோம். நாங்கள் தானே சொல்றோம், அந்த காலத்துல மஸ்ஜித் நபவியில மதீனாவுல மஸ்ஜித் நபவியில இரண்டு அதான்கள் நட்டு நிசையில ஒரு பாங்கு சொல்லப்படும். மஸ்ஜிதில் உள்ளவர்கள் வீடுகளுக்கு போவாங்க, வீட்டில் உள்ளவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. புகாரியில கூட வருது அந்த நட்டு நிசையில ஒரு அதான் காயமக்கும் என்ன நாயமக்கும் தூங்குறவர்கள் அவர்களை எழுப்பி விடுவதற்காக, உன் எருகிய காய்மக்கும் நின்று வணங்குறவர்கள் திரும்பி போவதற்கு. அப்படி நடு நிசி 12:00 வரைக்கும் நின்று வணங்குறவங்க இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவியில. இன்றைக்கு சில ஜமாத்துகள்ல பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹ், ராவு 2 மணிக்கு நடு நிசியில எழும்பி யாருக்கும் தெரியாம ஒரு சில சகோதரர்கள் எழுப்புவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க, அறவே இல்லைன்னு சொல்றல்ல. இருந்தாலும் பொதுவாக அந்த காட்சிகளை நாங்க பார்க்கல. அங்க அவர்கள் நாயமக்கும் இந்த பாம்பு சொன்னவுடன் தூக்குறவங்க வந்துடுவாங்க மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ர் வரைக்கும். அவர்களுடைய இரவு வணக்கத்துல ஃபஜ்ர் மத்தில வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள் வீடுகளுக்கு போவாங்க, நடு நிசி வரைக்கும் வணக்கங்கள் ஈடுபடுவாங்க. அவர்களுக்கு பெரிஷா பாஷா தெரியாது, மற்ற பாஷைகள். ஏன்னா நபியுடைய காலத்துல குரான் கூட என்ன கோர்வை செய்யப்படல, ஹதீஸ் கூட கோர்வை செய்யப்படல. என்ன எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. ஆனா அவர்களுடைய பேச்சில் அல்லாஹ் எப்படி ரூஹானியத்தை போட்டிருந்தான், அந்த பேச்சில ரூஹானியத்து வரும். அவர்களுடைய இபாதத்தின் மூலமாக, அவர்களுடைய திலாவத்தின் மூலமாக, அவர்களுடைய ஜிக்கர்களின் மூலமாக, அவர்களுடைய தனிப்பட்ட வணக்கங்களின் மூலமாக. மேலான பெரியார்களே சகோதரர்களே, வணக்கங்களையும் நாங்கள் சீராக்கிறதோட உலகத்துல வாழும் போது சில தேவைகள், அந்த தேவைகளுக்கு தாராளமா தொழில வியாபாரத்துல விவசாயத்துல உத்தியோகங்கள ஈடுபடலாம். ஆனா நாங்க எங்கட தொழில் வியாபாரம் முன்மாதிரியாக இருக்கும். இன்னைக்கு மற்றவர்கள் செய்யற மாதிரி, முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் செய்யற மாதிரி, அல்லது சில இஸ்லாமியர்கள் செய்யற மாதிரி நாங்க தொழில் செய்யல. எங்கட தொழில் அது ஒரு தாவத்தாக அமையும், எங்கட வியாபாரம் தாவத்தாக அமையணும். அதனாலதான் நாங்க சொல்றோம், சஹாபாக்கள் போனாங்க, சைனாவுக்கு போனாங்க, இன்னும் சில நாடுகளுக்கு போனாங்க. அவர்கள் செய்த அந்த வியாபாரத்தை வச்சுத்தான் இந்த நாட்டு மக்கள். ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், இன்றைக்கு சில நுண் முஸ்லிம், சில மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அவர்களுடைய வீடு நாங்க விற்க போறோம், அல்லது வீட்டை ரெண்ட் கொடுக்க போறோம், அல்லது எங்கட கடைய ரெண்ட் கொடுக்க போறோம். பகிரங்கமா எழுதுறாங்க, நாட் ஃபார் முஸ்லிம், முஸ்லிம்களுக்கெண்டா இல்ல. நாங்க யோசிக்கிறோம், இந்த வார்த்தை என்ன சாதாரணமான வார்த்தையா? முஸ்லிம்களுக்கெண்டா ரெண்ட்டுக்கு கொடுக்கறல்ல, நாங்க எங்க வீட்டையும் கொடுக்கறல்ல, எங்கட கடையையும் கொடுக்கறல்ல. சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், இப்போ ஒரு மாதமும் இல்ல, ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியர், ஒரு பெண் வைத்தியர், அந்த ஒரு இஸ்லாமிய பெண், அந்த பெண் வைத்தியர்கிட்ட தான் அடிக்கடி போறது. அவர்களுடைய பெரிய ஒரு ஷாப் உண்டு, அந்த ஷாப்புக்கு ஏதோ சாமான் வாங்க, பொருள் வாங்க வந்து கொண்டே வந்து நிறைய செட்டி அது இதெல்லாம் வாங்கி ஓரளவு வாங்கி முடியல, விலை கேட்டு வாங்குற கட்டத்துல வந்துட்டாங்க. அந்த நேரத்துல அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய கணவர் நல்ல அழகா தாடி வச்சு ஜுப்பா போட்டு தோப் போட்டு வந்ததோடு இவர் சொல்லிக்கிறார், இது தான் எங்கட ஹஸ்பண்ட், இது தான் எங்கட கணவர், இப்படியானவங்கள்ட்ட நான் சாமான் வாங்கவே மாட்டேன்னு போயிட்டு. அந்த பொம்பளை நான் எதை சொல்ல வரேன், செலவேல சுவேஷங்கள் இருக்கும் இல்லன்னு சொல்லல்ல, ஆனால் இன்று எங்களுடைய சில நடவடிக்கைகளின் மூலமாக எங்களுடைய சொடுக்கல் வாங்கல்ல சுத்தம் நேர்மை உண்மை அது குறைந்ததுனால எங்களோட வியாபாரம் செய்ய வெக்கம், எங்களோட வியாபாரம் செய்ய தயக்கம், எங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்ய முன்னால் வாராங்க இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் எங்களுடைய தொழில் வியாபாரத்தை நாங்க உண்மையான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலா செய்யறோம். ஹலால் மாத்திரம் அல்ல, அந்த ஹலாலுடன் நேர்மை வரணும், அந்த ஹலாலுடன் உண்மை வரணும், அந்த ஹலாலுடன் குடும்பத்திற்கு செலவழிப்பேன் என்ற நீயத்து வரணும், அந்த ஹலாலுடன் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு முன்னால முடிந்ததை நான் செய்வேன் என்ற சிந்தனைகள் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், மன் தலப துன்யா ஹலாலன், மன் தலப துன்யா ஹலாலன், ஒரு ஆள் துன்யாவை தேடுறாரு, ஹலாலா தான் தேடுறாரு, அதோட அவருடைய நீயத்து என்ன, வதஅயன் அல அஹ்லிஹி, குடும்பத்தார்களுக்கு கொஞ்சம் கையை விரிச்சு செலவழிப்போம், என்னுடைய நேபருக்கு என்னால முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம், நான் யாரிடத்திலையும் கையேந்த மாட்டேன், நான் யாரிடத்திலையும் யாசகம் கேட்க மாட்டேன் என்ற அந்த எண்ணத்துடன் யாராவது துன்யாவை தேடினால், ஹலாலாக சம்பாதித்தால், லத்தைய ரப்பஹு கண்ண வஜ்ஹஹு லைலத்தல் கமர், கயாமனால் அவர் அல்லாஹ்வை சந்திப்பாரு, அவருடைய முகம் 14 இரவு பூரண சந்திரனை போன்று பிரகாசித்த நிலையில். ஆனால் அதற்கு மாற்றமாக வமன் தலப துன்யா ஹலால், துன்யாவை பைஹக்கீர வார ரிவாயத், வமன் தலப துன்யா ஹலாலன், ஒரு ஆள் துன்யாவை தொழில வியாபாரத்தை ஹலாலாத்தான் செய்யறாரு, ஆனா முகாசிரன், நான் என்னுடைய பொருள் அதிகரிக்கணும், முராஹியன் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக, முஃபாகிரன் பெருமைக்காக ஒரு ஆளுக்கு வியாபாரம் செய்யறாரு, லக்கி அல்லாஹ் யௌமல் கியாமத் வஹு அலைஹி கத்மான், கியாமனால் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார், அல்லாஹ் அவருடன் கோபமுற்ற நிலையில. நாங்க பார்க்கணும், இந்த வியாபாரம் இந்த ரெண்டுல எந்த வகையை சேர்ந்தது, ஹலாலா தேடுகின்றோம், ஆனால் மறுமுனையில் எங்கட நேபர், எங்கட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எங்களால ஹெல்ப்புகள் போகுதா, எங்களால உதவிகள் போகுதா? நபி அவர்களுடைய காலத்துல நபி அவங்களுக்கு ஆக விரோதியாக இருந்தவர்கள் யூதர்கள் தான். அந்த யூதர்கள் நபி அவர்களுக்கு செய்யாத வேலைகளா? நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்தது யாரு? யூத பொம்பளை. நபி அவர்களுக்கு சூனியம் செய்தது யாரு? யூதர்கள். நபி அவருடைய வீட்டுடைய வாசல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி சமாதானம், அந்த லாமை விட்டு விட்டு அஸ்ஸலாம் என்றா நீங்க நாசமா போங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக என்று சொன்னது எல்லாம் யூதர்கள். ஆனால் நபியுடைய வீட்டுல ஏதாவது ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டா முதலாவது சொல்லுவார்கள், இபிஜாரினா அலியஹூதி, என்னுடைய யூதனுடைய வீட்டை கொண்டு ஆரம்பிங்க, என்னுடைய யூதனாக இருக்கிற நேபருடைய வீட்டை கொண்டே முதலாவது ஆரம்பிங்க, எங்க எத்தனையோ அக்கம் பக்கத்துல நான் முஸ்லிம் இருப்பார்கள், பௌத்தர்கள் இருப்பார்கள், இந்துக்கள் இருப்பார்கள், நாங்க கண்டா பேசுற. ஆனா எங்களுக்கு அவர்களால வேற ஏதாவது உதவிகள் செய்துபடுதா? பொருளாதார உதவிகளை நாங்க செய்யறோமா? நபி அவர்கள் சொன்னார்கள், நேபர் தான் அவருக்கு உங்களுக்கு எத்தனையோ ஹக்குகள் இருக்குது. அவன் உங்கள்கிட்ட கடன் கேட்டா கடன் கொடுங்க, ஆண் தக உதவி கேட்ட உதவி செய்யுங்க. அவர் ஏதாவது முசீபத் ஏற்பட்டால் ஆறுதல் சொல்லுங்க, ஏதாவது நலவுகள் நடந்தா வாழ்த்து சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டுடைய சுவரை கூட உயர்த்தி கட்டாதீங்க, அவருக்கு காற்றை மறைத்து. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்கட முஆமல அமையணும், எங்கட கொடுக்கல் வாங்கல் நாங்க எப்படி அமையணும், மாற்று மதத்தவர்களுடன் நுண் முஸ்லீமுடன் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி அமையணும், அவர்களுடன் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அந்த கொடுக்கல் வாங்கல் அதை ஹலாலாக்கிறதோட அதுல நீயத்து சரியா இருக்கும். அதுல உண்மைய பேசுற, எத்தனை லட்சம் போனாலும் பரவாயில்லை, நான் உண்மையிலிருந்து வெளியாக மாட்டேன். ஆனா இந்த அல்லாஹ் பாதுகாக்கணும். சர்வ சாதாரணமாக பொய்கள் பேசப்படுது, அந்த பொய் பேசுறது ஒரு தவறு, ஒரு பாவம் என்ற எண்ணம் கூட செலவையில இல்ல. அது சர்வ சாதாரணமா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற அவருக்கு விளங்குது. ஆனா நீங்க சொன்னீங்க பொய் பொய் தானே பரவாயில்ல, விஷயம் நடந்தா சரி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பொய் இருக்குதே, இத இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு எங்களை தெரியும், இந்த புகாரில் ஒரு நீண்ட ரிவாயத்து வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்துல சில சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு போறாங்க. ஹபஷாவுடைய மன்னர் இந்த முஸ்லிம்களை ரொம்ப வரவேற்கிறாங்க, கவனிக்கிறாங்க. இத கேள்விப்பட்ட அபு சுஃபியான் போனாரே அங்க, அந்த மன்னர்கிட்ட போயிட்டு பேசின நீண்ட வரலாறு புகாரில வருது. அந்த மன்னர் அபு சுஃபியான் கேட்கிறாரு, அப்ப அபு சுஃபியான் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார், இந்த முஹம்மத் அவர் ஏதாவது உங்களுக்கு, அவர் முஹம்மத் செய்தது அப்படி சொன்னாரு. அந்த நேரத்துல கூட ஒரே ஒரு பொய்யை கூட அபு சுஃபியான் சொல்லல, அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய விரோதி. ஆனா அவர் சொன்னார், எனக்கு பொய் சொல்லல. கேட்டார், இந்த முஹம்மது உங்களுக்கு ஏதாவது வாதா செஞ்சு அந்த வாதாக்கு மாற்றம் செய்திருக்கிறாரா? சொன்னார், இதுவரைக்கும் இல்ல, ஆனா இப்போ ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடந்திருக்குது, அந்த ஒப்பந்தத்தை சரியா நிறைவேற்றுவாரா மீறுவாரான்னு தெரியல. அபு சுஃபியான் சொல்றாரு, இந்த ஒரு கட்டம் மட்டும்தான் எனக்கு, அங்க நான் பொய் சொல்லல, ஆனா முஹம்மத பத்தி எதிரா பேசுறேன், இது உண்டு தான். காபிர, பயங்கரமான காபிர், அவர்கள் கூட பொய்ய விரும்பியதில்லை, பொய் சொன்னதில்லை அந்த காலத்துல, ஆரம்ப காலத்திலிருந்து. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய தொழில் வியாபாரம் அது நேர்மையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். எங்களால எதை செய்யலுமோ அதை நாங்க வாதா பண்ணுவோம், எங்களால எதை செய்யலோ நாங்க வாதா பண்றல்ல. அந்த தொழில போய் கையடிக்கிறல்ல, அந்த பிசினஸ்ல போய் கையடிக்கிறல்ல. ஏன் வேலைக்கு கெட்ட பேரு, தாவத்துக்கு நஷ்டம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களை கொடுக்கல் வாங்கல் அதையும் நாங்கள் நேர்மையாக சுத்தமாக ஆக்கிக் கொள்ளும். அதே மாதிரி தான் எங்களோட முஆஷரா, எங்களோட குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் நுண் முஸ்லீமோடும் நாங்கள் நல்ல அழகான முறையில நடந்து கொள்ளும். அதுல விசேஷமாக எங்கட நாடு இப்ப சமீப காலத்துல பலவிதமான பொய்யான பிரச்சாரங்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைக்கிறாண்ட அவர்களோட நாங்கள் நெருங்குற, அவர்களோட நாங்க பழகுற. ஆனா எங்க நீங்கள நாங்க நூற்றுக்கு நூறு உறுதியாக இருக்கிற அதை விட்டு கொடுக்கறல்ல. ஆனா எந்தெந்த இடங்கள்ல ஹெல்ப் பண்ணிலும், உதவிகள் செய்யலும், எங்கட அகலாக்க காட்டிலும், எங்கட பண்புகளை காட்டிலுமோ அந்த இடங்கள்ல காட்டுற பல கட்டங்கள்ல எங்களுக்கு எதிராக பேசிய நேரத்துல பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்கள் தடுத்திருக்கிறாங்க. ஏன் அவர் சொல்லுவார், நான் சின்னத்துல படிச்சேன், இந்த முஸ்லிம் தான் என்ன கவனிச்சாரு, இந்த முஸ்லிம் எனக்கு செலவு செய்தாரு, இந்த முஸ்லிம் அவருடைய வீட்டுல என்ன தங்க வச்சாரு, இந்த முஸ்லிம் அவர் எனக்கு சாப்பாடு தந்தாரு, அந்த நன்றி கடன் இன்று வரைக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அந்த அளவுக்கு எதிர்ப்பாக இருந்தும் அவர்களோட நபி அவர்கள் தொடர்பு வச்சிருந்தாங்க தானே. யூதர்கள் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் வருவாங்க, நஜரான் பிரதேசத்துடைய கிறிஸ்தவ கூட்டம் வந்து நபி அவர்களுடன் மஸ்ஜித் நபவிக்குள்ள ஒப்பந்தம் நடக்குது. மஸ்ஜித் நபவிக்குள்ள ஏன் மதீனாவுடைய எத்தனை இடங்கள் இருந்தது, நபி அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ள வர வச்சாங்க அவர்களை, நீங்க வரணும் பார்க்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பெரும்பான்மை சமூகத்தினர்களுடன் எங்கட உறவை நாங்க நல்ல முறையில வளர்க்கிற எங்களுக்கு அவங்களே காட்டலாம். மாஷா அல்லாஹ், இதுதான் இஸ்லாம், இஸ்லாமிய பண்பு, இஸ்லாமிய குணம், இஸ்லாமிய கலாச்சாரம், இப்படித்தான் நாங்க மதிக்கிற, இப்படித்தான் எல்லாத்தையும் பாக்கிற, இப்படித்தான் நாங்க உதவிகளை செய்யற. இதன் மூலமாக அவர்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த மெசேஜ் அந்த செய்திகள் அது பொய்யாக்கப்படும். அவர்களுடனும் எங்களுடைய வரவுகளை, அவர்களுடனும் எங்களுடைய உறவுகளை நல்ல முறையில, எந்த அளவுக்கு மக்கள் எங்களை தெரியும், முஷ்ரிக்கீன்களுடைய எதிர்ப்புகளும் அவர்களால கொடுக்கப்பட்ட சோதனைகளும் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சாதாரணமான அந்த ஏழை சஹாபிகளான ஹதரத் பிலால், ஹதரத் அம்மார், ஹதரத் யாசிர், ஹதரத் சுமையா, ஹதரத் ஜிப்னீரா ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் எல்லாத்தையும் எப்படி சோதித்தாங்க, இப்படியான சித்திரவதைகளை செய்தாங்க. அந்த நேரத்துல தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய மூத்த மனைவி அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல்ல, கொத்தைலா பின் அப்துல் உஸ்ஸான்னு சொல்லக்கூடிய பெண்மணி அவ அப்படி அந்த மார்க்கத்தில் இருந்துடுறா. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த மகள் தான் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இப்ப அஸ்மாவை பார்க்க அந்த கொத்தைலா பின் அப்துல் உஸ்ஸா வாராங்க. ஒரு தாய் எப்படியும் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். மகளுக்கு தேவையான உணவு பண்டங்களை, இனிவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு செஞ்சு கொண்டு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வாராங்க மகளை பார்ப்பதற்கு. வந்தவுடன் மகள் வீட்டுக்குள்ள தன்னுடைய தாயை நுழைய அனுமதிக்கல்ல. முதல்ல ரசூலுல்லாஹ் டால் அனுப்பி கேட்கிறாங்க, என்னுடைய தாய் வந்திருக்கிறாங்க, நான் அந்த தாயுடன் எப்படி நடந்து கொள்ளணும்? நபி அவர்கள் இந்த ஆயத்தை சொல்லி அனுப்புறாங்க, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அந்தபர்ரூஹும் வத்குஸிதூ இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். யார் உங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் ஏந்தி யுத்தங்களை செய்யலையோ, உங்களை உங்களுடைய ஊர்களை விட்டும் அல்லது நாடுகளை விட்டும் நாடு கடத்தல்லையோ, அப்படியானவர்களுடன் நீங்கள் நீதமாக நேர்மையாக நல்ல விதமாக நடப்பதற்கு நாங்கள் தடைகளை விதிக்கவே இல்லை. நீங்க நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ஆயத் இறங்கியவுடன் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாயை எடுக்கிறாங்க, ஹிஜ்ரத் செய்யறாங்க, பணிவிடைகளை செய்யறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு நொன் முஸ்லிம் அந்த தாய் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்ளல்ல, அந்த தாயுடன் இப்படி நடந்தான்னு சொல்லப்பட்டிருந்தா, எங்களை வளர்த்து பெற்றெடுத்து ஆளாக்கி எங்களை சொந்த தாய் தந்தையர்களோட நாங்க எப்படி நடக்கிறோம்? சில நேரத்துல கவலை என்னண்டா, வாப்பா சரியான கஷ்டப்பட்டு இருப்பாரு, இப்ப எங்களுக்குள்ள வசதி மாதிரி எங்கட வாப்பமாருக்கு இல்லையே. இப்ப நாங்க தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் த்ரீவீல பிடிக்கிறோம், தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் ஆட்டாவை பிடிக்கிறோம், அல்லது பைக் இருக்குது, புஷ் பைஸ்கள் இருக்குது. அந்த காலத்துல எங்க பெற்றோர்களுக்கு இருந்துச்சா வாகனங்கள், இருந்துச்சா ஆட்டா, இருந்துச்சா த்ரீவீல், இருந்துச்சா அல்லது வேற ஏதாவது கருவிகள் இருந்துச்சா? இப்பயாவது வீட்டுல ரெண்டு மூணு புள்ளகள் தான், அந்த காலத்துல எட்டு புள்ள, பத்து புள்ள, பன்னெண்டு புள்ளகள், வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவோ, துறந்தா பைப்ப துறந்தா தண்ணி அந்த காலத்துல இல்ல. இப்ப எல்லாம் உணவு பண்ணங்களும் பெக் பண்ணி ரெடியா இருக்குது, கொண்டு வந்து கேஸ ஓன் பண்ணினா சரி ஒரு ஹாஃப் அன் அவர்ல எல்லாம் ரெடி ஆகும். அந்த காலத்துல அப்படி இருந்துச்சா? அந்த காலத்துல விறகு எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அந்த கிராமங்கள்ல நாங்க பார்ப்போம், விறகு போறப்பதற்காக வேண்டி போவாங்க, தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி குடங்களை சுமந்து கொண்டு போவாங்க. அந்த கொச்சிக்கு அது இதெல்லாம் அம்மியில போட்டு அரைக்கிற, அந்த அரிசி நெல்ல போட்டு அந்த உரல்ல போட்டு இடிக்கிற. மேலான பெரியார்களே, சகோதரர்கள், இவ்வளவு எல்லாம் சிரமப்பட்டு தான் எங்களுடைய பெற்றார்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கினாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க அந்த பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைந்ததற்கு பின்னால அவங்களோட எப்படி அன்பா ஈக்கிறோம், அவங்களோட எப்படி இரக்கமா ஈக்கிறோம்? செலவேல செகல மகன்மார்களுக்கு டைம் இல்ல வாப்பாடு உட்கார்ந்து பேச, வாப்பாக்கு சரியான ஆசை, உமாவுக்கு சரியான ஆசை, இந்த மகன் வரணும், இந்த மூத்த மகன் வரணும், அவரை நான் பார்க்கணும். ஆனா மகனுக்கு பிஸி, அவர் கடை போறாரு, மஸ்ஜிது போறாரு, நண்பர்களை சந்திக்க போறாரு, பிசினஸ் விஷயமா எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கிறாரு. ஆனா தாயோட உட்கார்ந்து பேச நேரம் இல்ல. சில உம்மார் சொல்லுவாங்க, மகனை பார்த்து எத்தனையோ மாசம் ஊர்ல தான் இருக்கிறாரு, கொஞ்ச நேரத்துல போன உம்மாவுடைய வீட்டை போய் சந்திக்கலாம். மீதான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தாய் தந்தையர்களுடைய அந்த மரியாதை, அந்த கண்ணியம், அந்த மகத்துவம் உள்ளங்கள் இருந்து இவருக்கு கொஞ்சம் வசதி வந்துருச்சு, அல்லது நல்ல ஒரு இடத்துல போய் திருமணம் முடிச்சிட்டாரு, பணத்தை கண்டுட்டாரு, வாகனத்தை கண்டுட்டாரு. இப்ப வாப்பா வாப்பா செலவேல அல்லா பாதுகாக்கணும், வாப்பா பேசுறது இவரால காதால கேட்கலாம். ஏ அவர் வைஃப் பேசிருச்சு, அவர் அப்படித்தான் பேசுவார். வைஃப் போனாச்சு தானே, அவர் அப்படித்தான் பேசுவார். அவங்க பேச்ச ஹதரத் நீங்க கணக்கு எடுக்காதீங்க, நீங்க பெரிசா எடுக்காதீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பெற்றோர்களுக்காக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல ஒரு ஆள் வாராரு, யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத் செய்ய வந்தேன், நான் ஜிஹாதுக்கு வந்தேன், மூலமாகவும் ஹிஜ்ரத்தின் மூலமாகவும் நான் நன்மையை நாடி வந்திருக்கிறேன். ஜிஹாத் என்பது சாதாரணமான விடயமா? ஹிஜ்ரத் அது வாயால சொல்லலாம், செய்தவர்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் அந்த ஹிஜ்ரத்தில் உள்ள பாரமும் கஷ்டமும் சிரமமும். அவர் வந்து ரெண்டையும் சேர்க்கிறாரு, யார சூழல்லா, நான் ஹிஜ்ர செய்ய வந்திருக்கிறேன், நான் ஜிஹாத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ஹிஜ்ர ஜிஹாத் ரெண்டின் மூலமாக உரீதுல் அஜ்ர மினல்லாஹ், அல்லாஹ்வின் மூலமாக கூலி எதிர்பார்க்கின்றேன். நபி அவர்கள் கேட்டாங்க, அஹையுல் வாலிதாக்கா வஹதுஹுமா, உங்களோட பெற்றோர்கள் இரண்டு பேர்கள் அல்லது இரண்டு பேர்களில் ஒருவர் யாராவது ஹயாத்துடன் இருக்கிறாங்களா? சொன்னார், ஆம் யார சூழல்லா, ரெண்டு பேருமே ஹயாத்துடன் இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, போங்க, போய் அந்த ரெண்டு பேருக்கும் ஹிஜ்மத் செய்யுங்க, உங்களுக்கு ஜிஹாதுடைய ஹிஜ்ரத்துடைய நன்மையை விட கூடுதலாக கிடைச்சிடும். அங்க இப்ப நாங்க யோசிக்கணும், பெற்றோர்களுக்கு பணிவீடு செய்யறது, அவர்களுக்கு ஹிஜ்மத் செய்யறது. நபி அவர்கள் உற்சாகப்படுத்தினாங்க, ஆர்வம் ஊட்டினாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, நான் சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தான். அங்கே சுவர்க்கத்திலே ஹாரிசத் இப்னு நுஅமான் ஓதி கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஹாரிசா இப்னு நுஅமான் சுவர்க்கத்துல ஓதி கொண்டிருப்பதை நான் செவிமடித்தேன், கேட்டேன், கண்டேன். அப்ப கேட்கப்படுத்தி ஹாரிசாவுக்கு இந்த அளவுக்கு ஏன் சிறப்பு? அவர் ஒதுங்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். அப்ப சொல்லப்பட்டிருச்சு, ஹாரிசா இப்னு நுஅமான் தன்னுடைய உம்மாவோட ரொம்ப இரக்கமாக இருந்தாரு. எந்த அளவுக்கு இந்த சில கிதாபுகள்ல வருது, ஹாரிசத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உம்மாவுடைய ஆடையை அவரே கழுகி கொடுப்பாரு. அந்த உம்மாவுக்கு அவரே என்ன செய்வாரு, சாப்பாட்டை ஊட்டி விடுவாரு. அந்த உம்மாவோட சேர்ந்து சாப்பிட மாட்டார். என்ன இல்ல, நான் உம்மாவோட சேர்ந்து சாப்பிடும் போது உம்மாக்கு விருப்பமான ஏதாவது கறி தொண்டோ வேற எதையாவது நான் சாப்பிட்டேன், தாய்க்கு விருப்பமானதை நான் சாப்பிட்டேன் வந்துடும். அதனால தாய் சாப்பிடுற வரைக்கும் இருப்பாங்க. அந்த தாயுடைய தலைக்கு என்ன வாரி தலை முடியை வாரி விடுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நானும் நீங்களும் யோசிக்கணும், எங்கட வயது முதிர்ந்த பெற்றோர்களோட நாங்க எப்படி நடக்கிறோம், அவர்களோட பேசுறோமா, அவர்களோட கதைக்கிறோமா, அவர்களுக்கு எங்கட கால நேரங்கள்ல டெய்லி ஒரு அரவர் ஒரு அவர் செலவழிக்கிறோமா, அவங்களுக்கு விருப்பமானத்தை நாங்க வாங்கி கொடுக்கிறோமா? அவங்க பெரிசா தங்கத்தை வாங்கி கேட்க மாட்டாங்க, வாகனங்களை வாங்கி கேட்க மாட்டாங்க. என்ன, ஏதாவது ஒரு பழம் விருப்பமாயிக்கும், ஏதாவது ஒரு பொருள் விருப்பமாயிக்கும், ஏதாவது ஒரு இனிப்பு பண்ட விருப்பமாயிக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதை கூட ஒரு சிலர் பொருட்படுத்தர் அல்ல. ஹயாத்து சஹாபாவோட வருது, ஹதரத் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் ஒரு தடவை அந்த ஈத்த மரத்துக்குள் இருக்கிற குருத்து அவர்களுக்கு விருப்பம். அந்த தென்னை மரத்திலையும் இருக்கும், ஈத்த மரத்திலையும் இருக்கும், உள்ளுக்கு இருக்கிற அந்த குருத்து அவர்களுக்கு சரியான விருப்பம். ஒரு தடவை மகன்கிட்ட சொன்னாங்க, மகன் எனக்கு அந்த பேரீத்த மரத்துக்கு உள்ளே உள்ள குருத்து கிடைச்சா எனக்கு மகன் கொண்டாங்க, எனக்கு விருப்பமா இருக்குது. ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், ஹதரத் உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு 1000 திர்ஹம் கொடுத்து ஒரு பேரீத்த மரத்தை வாங்கி அந்த மரத்தை வெட்டி அதில் உள்ள குருத்தை தன்னுடைய தாய்க்கு கொடுத்தாங்க. நண்பர்கள் கேட்டாங்க, என்னப்பா நீ இந்த குருத்துக்காக 1000 திர்ஹம் வீணாக்கிட்டேயே? அவர் சொன்னார், என் உம்மா கேட்டது இதுதானே, என்னால முடியுமானதை நான் செய்வேன், இது விட என்னால முடியாட்டி நான் செய்யல், என்னால 1000 திருகம கொடுத்து வாங்கலாம், எனக்கெல்லாம் வசதியை தந்திக்கிறான், நான் வாங்கி கொடுத்தேன். அவர்களை பத்தி வருது முஸ்லிம்ல வர ரிவாயத், அவர்கள் தன்னுடைய தாய் வஃபாத்தாகிற வரைக்கும் நஃபிலான ஹஜ்ஜுக்கு போகல. ஏன் நஃபிலான ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் உம்மா மௌத்தானா, அந்த உம்மாவுடைய ஜனாதாவோட கலந்து கொள்ள கிடைக்காது. அதனால ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற வரைக்கும் நஃபிலான ஹஜ்ஜுக்கு போகல. ஏன் தாய கவனிக்கணும். ஹஜ்ரத் உவைஸுல் கர்னிய பத்தி எங்களுக்கு தெரியும், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இருக்கிறாங்க யமன்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல. இப்ப பலர்கள் வாராங்க யமன்ல இருந்து நபி அவர்களை சந்திக்கிறாங்க. நபி அவர்களை சந்தித்து கலிமா சொல்லி ஒரே ஒரு தடவை பார்த்தா சஹாபி, சஹாபியாகிறது சாதாரணமான விடயமா. ஆனா ஹஜ்ரத் உவைஸுல் கர்னி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டு அனுப்புறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் சந்திக்கவும் ஆசை, என்னுடைய தாய்க்கு ஹிதுமத் செய்யவும் ஆசை, அதனால நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க எதை சொல்லுவீங்களோ நான் அதை செய்யறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, இல்ல நீங்க உங்களோட தாயுடைய ஹிதுமத்திலேயே இருங்க. ஹஜ்ரத் உவைஸுல் கர்னி ரஹ்மஹுல்லாஹ் நபி அவங்களோட பேச்ச கேட்டு சஹாபியாக ஆகிற சந்தர்ப்பத்தை கூட விட்டுட்டு அங்கேயே இருந்துட்டாங்க தாயுடைய ஹிதுமத்தில. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, கைரு தாபிஈன் உவைஸுல் கர்னி, தாபிஈன்களாக சிறந்தவர் உவைஸுல் கர்னி தான். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னார்கள், உமர், ஒரு காலத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க உவைஸுல் கர்னிய சந்திப்பீங்க, அவரை சந்தித்தா என்னுடைய சலாமை எத்திவீங்க, அவரை சந்தித்தா உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சந்தித்தாங்க உவைஸுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை, பின்னொரு காலத்துல சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்கள் கூறுகின்றார்கள், உவைஸ் நீங்களுக்கு துவா செய்யுங்க. அவர் சொன்னாரு, நீங்க இவ்வளவு பெரிய சஹாபி, நீங்க இவ்வளவு மூத்த சஹாபி, நான் உங்களுக்கு துவா செய்யவா? அதன் மூலம் அல்லாஹ் எப்படியான பாக்கியங்களை கொடுத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்கட பெற்று வளர்த்த எங்க பெற்றோர்கள், நாங்க எங்கட புள்ள குட்டிக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படல, ஆனா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது நோய், மனைவிக்கு நோய் இருந்தா உடனடியா வாகனம், இரவோ பகலோ உடனடியா ஹாஸ்பிட்டல், உடனடியா சென்னிங் சென்டர், உடனடியா எக்ஸ்ரே, உடனடியா இன்ஜெக்ஷன், உடனடியா மருந்து, என்ன ஏற்பாடு செய்யறோம்? அந்த காலத்துல இரவு ஏதாவது வருத்தம் வந்தா என்ன, முழு ராவும் வருத்தத்தோடு இருப்பாங்க. ஏன் வெளிச்சம் வரும் வாகனம் உண்டு இல்ல? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பெற்றோர்களுடைய பொருத்தத்துல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். நபி அவர்களே சொல்வார்கள், ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலித், ரப்புடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்துல. வ சகத்து ரப்பி ஃபீ சகத்தில் வாலித், பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம். பெற்றோர்கள் கோபப்பட்ட அல்லாஹ் கூட திருப்திப்பட மாட்டான். அதனால எங்களை பெற்று வளர்த்தெடுத்து எங்களை ஆளாக்கிய எங்கட பெற்றோர்களோட, எங்கட தாயோட, எங்கட தந்தையோட எந்த அளவுக்கு ஷரியா கூறுகின்றது என்றா, தந்தையுடைய நண்பர்களோட கூட, தந்தையுடைய நண்பர்களோட கூட நீங்க இரக்கமா இருங்க. ஹதீஸ்ல வருது, இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்து ரஜிலி அஹல உத்தி அபி, பிர்ரல நல்ல காரியங்கள் ஆக நல்ல காரியம் ஒருவருடைய ஒருவர் தன்னுடைய தந்தையுடைய நண்பருடன் இரக்கமாக நடப்பது, ஒருவர் தன்னுடைய தந்தையுடைய நண்பருடன் இரக்கமாக நடப்பது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க, வாகனத்துல வந்து கொண்டு இருக்கிறாங்க, இடையில ஒரு காட்டரபியை சந்திக்கிறாங்க. சந்தித்தவுடன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா உடனடியாக அவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய தலையில் இருந்த தலைப்பாகை அவருடைய தலையில வச்சு அவரை குதிரையில ஏற்றி கொண்டு அவருக்கு சில ஹதியாக்களையும் கொடுக்கிறாங்க. அவரோடு இருந்து அவர் சொன்னார், இவரோட காட்டரபி, இவருக்கு நீங்க இவ்வளவு ஹிதுமத் எல்லாம் செய்றீங்க, உங்களோட தலைப்பாகையை கொடுக்கறீங்க, உங்களோட வண்டியில ஏத்துறீங்க. சொன்னாங்க, இவர் எங்கட வாப்பா உமருடைய கூட்டாளி, எங்கட வாப்பா ஹஜ்ரத் உமருடைய நண்பர், நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார், நல்ல காரியங்கள் ஆக நல்லது சிலத்துலி அகல உத்தி அபி, தன்னுடைய தந்தையுடைய நண்பர்களுடன் யாரு இறக்கமா நடக்கிறாங்களோ அவர் ஆகப்பெரிய நலவை செய்கிறாரு. இவர் எங்களோட வாப்பாட நண்பர், அதனால தான் நான் அவருக்கு இப்படி செய்கிறேன். வாப்பாட நண்பர்களுடன் இப்படி இந்த வாப்பாவோடு எப்படி இருந்திருப்பாங்க, தன்னுடைய தாயுடன் எப்படி இருந்திருப்பாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால குடும்ப வாழ்க்கையில எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நாங்க எந்த நிலைக்கு வந்தாலும் சரி, நான் மகன், நான் பெரிய ஆலிமாக, பெரிய டாக்டராக, பெரிய வைத்தியராக, பெரிய பிசினஸ் மேனாக, நான் நாட்டுடைய தலைவனாக இருக்கலாம், ஆனால் வாப்பாவுக்கு நாங்க புள்ள, அவர் வாப்பா, அவங்க உம்மா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் அவர்களுடைய நியாயமான ஆசைகள், அவர்களுடைய சின்ன சின்ன விருப்பங்கள், சில வேலை மகன்கிட்ட கேட்கறதுக்கு வெக்கமாய்க்கும், அவங்களுக்கும் கை செலவோ, அவங்களுக்கும் சின்ன சின்ன சாமான்கள் வாங்கணும், ஆனா மகன்கிட்ட கேட்க வைக்கும், ஆனா நாங்க அதெல்லாம் விளங்கணும். எங்களை தேவைகள் அவங்க அடையாளம் கண்டாங்க, எங்களை தேவைகள் அவங்க இனம் கண்டாங்க, நாங்க கேட்பதற்கு முன்னால் எங்களுடைய உணவு உடை எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க. இப்ப அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்திக்கிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால தாயோட தந்தையோட அன்பா வைக்கிறது, இரக்கம் வைக்கிறது ஹதீஸ்ல வருது. நாங்க அடிக்கடி கேட்கறதானே, மாமின் ரஜுலின் ஒரு மனிதர், அவர் அவருடைய பெற்றோர்களை அன்பான இரக்கத்துடைய பார்வையுடன் பார்க்கின்றார், அவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 100 தடவை உம்மாவையும் பாப்பாவையும் இரக்கமோடு பார்த்தாலும் அப்படியா? நபி அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹு அக்பர் வாத்தியம், அல்லாஹ் மிகப்பெரியவன், நீங்க 100 தடவை பார்த்தீங்கன்னா 100 ஹஜ்ஜுடைய நன்மையை தருவான். இரக்கத்துடைய அன்பான பார்வை, இரக்கமான பார்வை, கருணையுள்ள பார்வை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால பெற்றோர்களுடன் நாங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அதே மாதிரி தான் எங்கட குடும்ப வாழ்க்கை, எங்கட ஃபேமிலி லைஃப், இந்த இல்லற வாழ்க்கை, வீட்டில் உள்ள எங்கட மனைவிய நாங்க சந்தோஷமா வச்சா தான் நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போகலாம், எங்களுக்கும் பக்திகள்ல பேசி நிம்மதியா வேலை செய்யலாம். நாங்க அவங்களை சந்தோஷமா வைக்கல, நாங்க அவங்களை திருப்தியா வைக்கல, அவர்களுடைய ஆக முக்கியமான தேவைகளை நாங்க நிறைவேற்றல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க வக்திகள் பேசி எப்படி வேலை செய்யறது? அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கணவன்மார்கள் மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களோடு எப்படி இரக்கமா நடக்கணும், அவர்களோடு எப்படி அன்பா நடக்கணும், அவர்களை எந்த அளவுக்கு மதிக்கணும். ஒரு சில செல்வார்கள், என்னுடைய மனைவி என்ன மதிக்கிறார் இல்ல, என்னுடைய மனைவி என்னுடைய பேச்ச கேட்கிறா இல்ல, மனைவி என்ன மதிக்கிறதுக்கு முதல்ல நான் மனைவிய மதிக்கணும். ஏன் ஒரு ஆள் எங்களை மதிக்கிறதுக்கு முதல்ல அவங்கள நாங்க மதிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சஹாபாக்கள் உயிரை கொடுக்க தயார். எங்களை தெரியுமே பல கட்டங்கள்ல அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டிருக்கிறாங்க, அந்த நேரத்துல சொல்லுவாங்க, உங்களை நாங்க விட்டுடுறோம், உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினா உங்களை நாங்க விட்டுடுறோம் என்ன சொல்லுவாங்க. நபி அவர்களுடைய காலில் ஒரு முள்ளு குத்தப்படுவதை கூட என்னால தாங்க இயலாது. இந்த அளவுக்கு நபி அவர்களை விரும்பினாங்க. ஹதரத் அபூ துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது, உஹதுடைய யுத்தத்துல ரசூலுல்லாவை நோக்கி சில அம்புகள் வந்து கொண்டிருக்குது. நபி அவர்கள் சொன்னாங்க, அபூ துஜானா, இந்த அம்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, காட் பண்ணுங்க, தடை செய்யுங்க, அதை எடுத்து அதை வேற பக்கத்துல வீசிடுங்க. ஹதரத் அபூ துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலும் தன்னுடைய நெஞ்ச கொடுக்காம முதுக கொடுத்து வாங்குறாங்க அந்த அம்புகள். கேட்டாங்க, என்ன அபூ துஜானா நீங்க முதுக கொடுக்கறீங்க? இல்ல, இந்த நேரத்திலும் உங்களோட முகத்தை பார்த்து கொண்டு இருக்கோம், உங்களோட முகத்தை பார்த்துக்கொண்டு என்னுடைய முதுகுக்கு அந்த அம்பு வந்தா பரவாயில்லை, ஆனா என்னுடைய நெஞ்ச குடித்தா நான் உங்களுடைய முகத்தை விட்டு திருப்பப்பட்டு விடுவேன், அது எனக்கு விருப்பம் இல்ல, நான் உங்களோட முகத்தை பார்த்துக்கொண்டு இருக்கணும், அந்த நிலையில எனக்கு அம்பு வந்து பாய்ந்தாலும் பரவாயில்லை. அந்த அளவுக்கு நபி அவர்களை நேசித்தார்கள் என்றா, நபி அவர்கள் சஹாபாக்களை மதித்ததனால தான். ஹதரத் பிலாலையும் மதித்தாங்க, ஹதரத் சல்மானையும் மதித்தாங்க. ஹதரத் சல்மானை பற்றி சொல்வார்கள், சல்மானு மின்னா மின் அகலில் பயிர், சல்மான் எங்களின் நின்றும் உள்ளவர், எங்கள் அகலுபைத்தில் உள்ளவர். சல்மான் பாரிஸ்தாத்திலிருந்து வந்தவர்கள், ஆனால் சல்மானையும் தன்னுடன் இணைத்து, ஹதரத் பிலாலையும் தன்னுடன் இணைத்து. அதனால மிக முக்கியமான எங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல மொத்தம் எட்டு பாபு வருது, எட்டு பாபு. அந்த எட்டுல மிக முக்கியமான ஒரு பாபு என்ன, ஃபதாயில். என்ன, ஒவ்வொரு சஹாபாக்களை பத்தி நபி அவர்கள் புகழ் பாடினாங்க. மூத்த சஹாபி ஹதரத் அபூபக்கர்ல இருந்து அதற்கு பின்னால வந்த அநேகமான சஹாபாக்குடைய ஃபதாயில்கள், நபி அவர்கள் தலைவர் ஒவ்வொரு சஹாபிய பத்தி புகழ பாடணுமா? ஒவ்வொருவருடைய கண்ணியம், மதிப்பு, மரியாதை அதை நபி அவர்கள் உள்ளத்துல வைத்திருந்தாங்க. அதன் மூலம் மதிப்பை கொடுத்ததான் மதிப்பை எடுத்தாங்க. மனைவிமார்களை கூட மதித்தாங்க. ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில ரமதான்ல கடைசி பத்துல எத்திக்காப்புல இருக்கிறாங்க. கடைசி பத்துல எத்திக்காப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹதரத் ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சந்திப்பதற்காக வேண்டி வந்து அவர்களோட ரொம்ப நேரம் பேசிவிட்டு இருந்துட்டு ஹதரத் ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா திரும்பி போக பாக்குறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, ஸஃபியா இருங்க, உங்களை தனியா உடையலா இரவு வேலை. அதனால் நபி அவர்களே போறாங்க சஃபியாவை ஏத்திக்கா. ரமதானுடைய கடைசி பத்து சஃபியாவை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுடைய வீடு வரைக்கும் வந்து வீட்டுல விட்டுட்டு வராங்க. இடையில ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. சொன்னாங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா. சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களை நாங்க சந்தேகப்படுவோமா? சொன்னாங்க, இல்ல, இன்ன ஷைத்தான் எஜ்ஜினி மினல் இன்சானி மஜரத்தம், இரத்தம் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுறான் தானே. சில பேர் கூட கல்கூட போடலாமே ரசூலுல்லாஹ், யாரோடையோ போய்கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்தாங்க. மனைவியை மதித்து வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு நபி அவர்கள் வந்தாங்க. மீரான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களோட எல்லா இன்ப துன்பங்கள்ல பங்கு கொள்றோம். அவங்களுக்கு சில பேர் ஆத்திரம் வரும், அவங்களுக்கு சில பேர வேகம் வரும், அவங்களுக்கு சில பேர ரோஷம் வரும், சில பேர் எங்களை எதிர்த்து பேசினாங்க. பரவாயில்லை, அதை நாங்க பொறுக்கணும், அதை நாங்க சகிக்கணும், அதை நாங்க சகித்துக் கொள்ளணும். புகாரில வருது, ஒரு தரப்பு ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து அவர்களுடைய மனைவி பேசிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட நாடுகள் அப்படி இல்லை. அந்த கலாச்சாரத்தை உருவாக்குறதும் இல்ல, உருவாக்க விடுறதும் இல்ல. ஆனால் யாராவது ஒரு பெண் ஆத்திரத்துல கோபத்துல பேசிட்டாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹதரத் உமரை எதிர்த்து பேசிட்டாங்க. ஹதரத் உமருக்கு கொஞ்சம் ஆத்திரம், என்ன, என்னையே எதிர்த்து பேசிட்டீங்க, என்னுடைய பேச்சுக்கே நீங்க பதில் தந்துட்டீங்க. அந்த பெண்மணி சொன்னா, நான் உங்களை எதிர்த்தது பெரிய விஷயம் இல்ல, இன்றைக்கு ரசூலுல்லாவையே அவர்களுடைய ஒரு மனைவி எதிர்த்ததோட மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு மனைவி நபி அவர்களுடன் பேசாம கதைக்காம கோபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் உமருக்கு சரியான ஆத்திரம், ஒரு வகையான பதட்டம். உடனடியாத்தினுடைய போர்வு எடுத்து போட்டு கொண்டு லக்கது காபத் வஹசிரத், அவள் நாசமடைந்து விட்டால், அவள் நஷ்டமடைந்து விட்டால், யார் இப்படி செய்தாங்களோ தெரியலான்னு போர்வு எடுத்துக்கொண்டு நேரா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து ஹப்ஸா கிட்ட கேட்டாங்க, ஹப்ஸா, இந்த என்ன, ரசூலுல்லாஹ்வை யாராவது நபியுடைய மனைவிமார்கள் யாராவது ஒரு ஆள் எதிர்த்து பேசினாங்களா? சொன்னாங்க, வாப்பா, எதிர்த்ததோட மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு மனைவி நபி அவங்களோட கோபித்துக் கொண்டு காலை முதல் மாலை வரைக்கும் பேசாம இருக்கிறாங்க. ஹதரத் உமர் சொன்னார்கள், ஹப்ஸாவை பார்த்து, ஹப்ஸா, தயவு செய்து நீங்க மட்டும் அப்படி பேசிடாதீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எதிராக பேசிடாதீங்க, ரசூலுல்லாஹ்வை கோபப்படுத்திடாதீங்க, அவரை கோபப்படுத்தினா அல்லாஹ் கோபப்பட்டுடுவான். ஹப்ஸா, உங்களுக்கு ஏதாவது தேவண்ட என்கிட்ட கேளுங்க. ஹதரத் ஆயிஷாவோட நபி அவர்கள் ரொம்ப இரக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க அந்த வழியில விழுந்துடாதீங்க. நீங்க உமருடைய மகள் தானே, அதனால நானும் நபி அவர்களும் என்ன அப்படி இருப்பாங்கன்னு அப்படி மட்டும் ஏமாந்துடாதீங்க. ஹப்ஸா, உங்களுக்கு எது தேவையா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எதை சொல்ல வாரோம்டா, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு வேகம், எவ்வளவு கடினமான ஒரு சஹாபி, அதாவது ஹக்கு பாத்திரண்டு வரும்போது ஹக்குக்கு முன்னால எவ்வளவு உறுதி. ஆனா மனைவி இன்று வரும்போது அதிகாரத்தை காட்டலையே, மனைவி இன்று வரும்போது வேகத்தை காட்டலையே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரத்தில் ஒரு சிலர்களுக்கு கோபம் வந்தா கண்ணு மூக்கு விளங்காது. மனைவியை ஏசுற, மனைவியை அடிக்கிற, கையில கிடைக்கிற பொருட்களால் எல்லாம் அடிக்கிற, அடிக்க அனுமதி சின்ன குச்சினால முட்டுக்காலுக்கு கீழால. ஆனா சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் அந்த பெண்மணிகள் பாவம் வெளியில சொல்லல. ஏன் சொன்னா, இந்த ஆம்பளைக்கு இருக்கிற ஆகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் என்ன, தலாக். நான் உங்களை தலாக் சொல்லிடுவேன், நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். என்ன இப்ப நான் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டேன், இவர் என்ன விட்டா பரவாயில்லை. ஆனா அவளுக்கு கணவனை பெருசு புள்ள குட்டிகள், என்னுடைய ஆண் குழந்தைகள், என்னுடைய பெண் குழந்தைகள், அது நடுரோட்டுக்கு வந்துருவாங்க, எத்தீம்களாகிடுவாங்க, அனாதைகளாகிடுவாங்க. மகள்கிட்ட திருமண விஷயம் இருக்குது, மகள் இந்த விஷயங்கள் இருக்குது. அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை. எத்தனை பெண்மணிகள் அவர்களுடைய கணவன்மார்களால கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆட்டி, அந்த ஒத்த, அந்த ஏற்ற பேச்சை பொறுத்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நிக்காகல நாங்க அதிகமா நிக்காக சபைகள்ல மஜ்லிஸ்கள்ல கலந்து கொள்வோம். அந்த நிக்காஹுடைய குத்துபாவுல நீங்க பாப்பீங்க, நிக்காஹுடைய குத்துபாவுல தக்வாவுடைய மூணு ஆயத்தோதரது சுன்னத்து. மூணு தக்வாவுடைய ஆயத்தை பொதுவாக உலமாக்கள் நிக்காஹுடைய குத்துபால ஓதுவாங்க. தக்வா அல்லாஹ பயப்படணும். சிலவே எங்கட உள்ளத்துல வரும் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. சபை இதுல ஏன் வந்து பயமுறுத்துறீங்கன்னு செலவேல வரலாம். அந்த மூணு தக்வாவுடைய ஆயத் ஓதுவதற்குரிய காரணம், இப்பொழுது உங்களோட மனைவியுடைய மனைவியை திருமணம் முடிப்பதாக நீங்க மாமனாருடைய கையை பிடிச்ச ஒரு ஒப்பந்தம் செய்வீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. கயாமத்தில் இதை பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். உலகத்துல உங்களோட யாரும் பேச வரமாட்டாங்க. ஏன் நீங்க டிவோர்ஸ் தலாக்கு பயமுறுத்துவீங்க, மாமா வரமாட்டாரு, மச்சான் வரமாட்டாரு, மாமி வரமாட்டாங்க, உங்களோட மனைவியுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, கயாமத்தில் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். நபியுடைய வஃபாத்துக்கு சில தினங்களுக்கு முன்னால நபி அவர்கள் செய்த வசியத்துல மிக முக்கியமான வசியத், இத்தகுல்லாஹ் ஃபின்னிஸா, பெண்களுடைய விடயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால காலம் எல்லாம் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க. அவர்களால முன்ன பின்ன நடக்கும், தவறுகள் நடக்கும், தப்புகள் நடக்கும். சிலவேல சொன்னதுக்கு நேர் மாற்றமா செஞ்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும், மன்னிக்கணும். ஒரு ஆள் வந்து நபீரத்துல கேக்குறாங்க, யார சூழல்லா கம் ஆஃபு அனில் ஹாதிம், நான் என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய ஊழியன ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? நபி அவர்கள் சொன்னார்கள், தாஃபு அனில் ஹாதிமி ஃபில் யௌமி சபஈன மர்ரா, ஒரு நாளைக்கு உங்களோட ஹாதிம 70 முறை மன்னிங்க. உங்களோட ஹாதிம் உங்களோட வேலைக்காரனை 70 முறாண்டா. உங்களோட துணைவி, உங்களோட வாழ்க்கை துணைவி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? நாங்க எத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறோம்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை முறைப்பாடு செய்ய வாராங்க. இந்த மனைவி சரியான வாயாடி, நான் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுகின்றால் அன்றைக்கு சொல்லிட்டு போறாரு, நான் அமீருல் மூமினின் உங்களை முறைப்பாடு செய்ய போறேன் என்று வாராங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுடைய கதவை தட்டி விட்டு கதவு துறக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சப்தம் ஒன்று வருது, ஒரு பெண்ணுடைய சப்தம் உயருது, ஆணுடைய சப்தம் கொஞ்சம் தாழ்ந்து பணிந்து இருக்குது. வந்தவர் யூகிக்கிறாரு, இது ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவி தான் ஹதரத் உமரை ஏசுறார் போல. அவர் யூகித்துக் கொண்டு நினைக்கிறாரு, ஹதரத் உமருக்கே இந்த நீலாண்ட என்னுடைய மனைவி என்னை எதிர்த்தோ அல்லது எனக்கு எதிராக பேசினா பரவாயில்லாண்டு அவர் திரும்பி போக பாக்குறாரு. அதற்குள்ள ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து கதவை திறந்த தட்டியவர் அப்படி மெதுவா திரும்பி போறாரு. அவரை கூப்பிட்டாங்க, வாங்க உட்காருங்க, வந்து கதவை தட்டினீங்க, என்ன ஏன் பேசாம போறீங்க? அவர் சொன்னார், இல்ல என்னுடைய மனைவி கொஞ்சம் என்னை எதிர்த்து பேசுகின்றால் உங்கள்ட்ட நான் முறைப்பாடு செய்யத்தான் வந்தேன். நீங்க கதவை துறக்கிறதுக்கு உள்ளால வீட்டிலிருந்து ஒரு சப்தம் உண்டு வந்துச்சு, ஒரு பெண்ணுடைய சப்தம் உயர்ந்திருச்சு, நான் உங்களோட மனைவி தான் உங்களை எதிர்த்து பேசுறாங்கன்னு யூகித்துக் கொண்டு உங்களுக்கே இப்படி இருந்தா எனக்கு ஏசினா பரவாயில்லன்னு திரும்பி போக பார்த்தேன் என்று சொன்ன நேரத்துல தான் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க யூகித்தது சரிதான், எங்கட வீட்டுல அந்த உயர்ந்த சப்தம் என்னுடைய மனைவி தான். அவர் தான் கோபத்துல கொஞ்சம் ஆத்திரத்தில் இப்படி சத்தத்தை உயர்த்தி பேசினா மனைவிமார்களுக்கு கோபம் வந்தா நாங்க அமைதியாகணும், எங்களுக்கு கோபம் வந்தா அவங்க அமைதியாகணும் சொல்லிட்டு சொன்னார. நண்பரே பாருங்க, அவங்க எங்களுக்கு ஹப்பாதா ரொட்டி சுட்டு தாராங்க, இது இந்த ரொட்டி சுட்டு தரணும் என்பது கட்டாயம் இல்ல. அவ எங்களுக்கு தோப்பி வேலை செய்யறா, எங்க ஆடைகள் எல்லாத்தையும் கழுவித்தாரா, இது அவளின் மீது கட்டாயம் இல்ல. இன்னகா தப்பாகா, அவள் சமையல் வேலை செய்யறா, இது அவளின் மீது கட்டாயம் இல்ல. எங்களுடைய உடல் ரீதியான தேவை வந்தா அதையும் நிறைவேற்றி வைக்கிறா. எங்களின் மூலமாக கிடைக்கிற புள்ளைக்கு எந்த நேரத்துல தேவைப்பட்டாலும் பால் கொடுக்கறா. அந்த பால் கொடுக்கறது கடமை இல்ல, ஆனா ஒரு அன்புல இரக்கத்துல கருணையில அந்த தாய் பாலும் கொடுக்கின்றா. இந்த குர்ஆன்ல வருது, உண்மையான ஒரு தாய் தன்னுடைய சொந்த புள்ளைக்கு பால் கொடுக்க முடியாத ஒரு நிர்பந்தம், ஒரு நோய் அல்லது ஒரு தங்கடம். தாய்மார்களால அந்த குழந்தைக்கு பால் புகட்ட சிரமம் என்றால் வேறொரு செவிலி தாயை வைத்து பணத்தை கொடுத்து நீங்க பால் புகட்டுங்க. தாயால பால் கொடுக்க சிரமம் என்றால் செவிலி தாய் வைத்து பாலை புகட்டுங்க என்று சொல்லப்படுது. இந்த அளவுக்கு கடமை இல்லாத வேலை எல்லாத்தையும் அவ செய்யறா. அவக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்தா நாங்க அமைதியா போனா என்ன? அவக்கு ஆத்திரம் வந்து எங்களுக்கு ஆத்திரம் வந்தா இந்த கப்பல் தாண்டிடும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, இந்த கப்பல் அது அழகாக தண்ணீரில போகணும், ரெண்டு பேரும் பிளெக்சிபலா, ரெண்டு பேரும் விட்டு கொடுப்புடன் நடக்கணும். ஒரு ஆளுக்கு வேகம் வந்தா மற்றவர் அமைதியாகணும், ஒரு ஆள் கோபப்பட்டா மற்றவர் பொறுமையா போகணும், இல்லாட்டி இந்த கப்பல் தாண்டிடும் என்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய வேகம் தெரியும், ஆனா அந்த வேகத்தை மனைவிட்ட காட்டினாங்களா? எப்படியான வேகம்? நபி அவர்களே சொல்வார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில நடந்தா ஷைத்தானுக்கே தைரியம் இல்ல, அவன் வேறொரு பாதையில நடப்பான். ஷைத்தானுக்கே அவ்வளவு பயம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடக்கிற பாதையில நடப்பதற்கு. ஆனா அந்த வேகத்தை மனைவிட்ட காட்டலையே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய நாங்க தாவத்துடைய வேலை வீணுடைய உடைப்பு தக்காதாவுக்கு மாஷால்லா வேலைகளை செய்கின்றோம். அந்த வேகத்துல பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துடக்கூடாது, எங்களோட மனைவி மக்களுக்கு சேர வேலையை மறந்துடக்கூடாது. மகனோட அன்பாக இரக்கமாக பேசணும். சில மகன்மார்கள் சொல்லுவாங்க, வாப்பா என்னோட மகான் என்று பேசி மாசக்கணக்கில் எப்ப பேசினாலும் கோபம், எப்ப பேசினாலும் ஆத்திரம். இவன் வாரான் இல்ல, தொழுறான் இல்ல, கூட்டாளிமார் நண்பர்மார் ஒரே சுத்தரான் திரியிறான். மகனை திருத்தணும் அன்பால இரக்கமா கருணையா. இந்த வயசு அப்படி, அவங்க வெளியில போறாங்க, நண்பர்கள் அப்படி, கூட்டாளிமார்கள் அப்படி, அவர்கள் படிக்கிற ஸ்கூல் உள்ளவர்கள் அப்படித்தான். அதனால குழந்தைகளோட நாங்க இரக்கமா, குழந்தைகளோட நாங்க அன்பா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளையாட ஆம்பளை புள்ளகள் கிடைக்கல. சின்ன வயசுலயே மரணித்துட்டாங்க, பொம்பளை புள்ளகத்தான் இருந்துச்சு. ஆனா பேரனோட நபி அவங்க விளையாடுவாங்க, பேத்திகளோட நபி அவர்கள் விளையாடுவாங்க. நபி அவர்கள் மின்பரல்ல ஈக்கிறாங்க, மின்பரல்ல ஹதரத் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரில் ஒருவர் ஒரு பெரிய ஜுப்பாவை போட்டுக்கொண்டு ஆடை உடுத்து கொண்டு மஸ்ஜித் நபவிக்குள்ள நடக்கிறாங்க, புழுவுறாங்க, நடக்கிறாங்க, புழுவுறாங்க. நபி அவங்க மிம்பர்ல இருந்து இறங்கி பெய்த்து தன்னுடைய பேரனை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய மடியில வச்சு கொண்டு சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னது பொய்யாக அல்ல, இன்னமின் அஸ்வாஜிக்கும் வஔலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களோட மனைவிமார் உங்களோட குழந்தைகளிலே உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறாங்க. என்னுடைய பேரனை கண்டதோட எனக்கு நிம்மதியா ஹுதுபா ஓதேலா, இறங்கி போய் பேரனை தூக்கி கொண்டு வராங்க. நபியுடைய மகளுடைய மகள் ஹதரத் உமைமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய முதுகில் ஏறி உட்கார்ந்துட்டா. அந்த பேசி நபி அவர்கள் ரொம்ப நேரமா சுஜூதுல இருந்தார்கள். தொழுது முடித்ததோட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லா என்ன வளமைக்கு மாத்தமா, இன்று ரொம்ப நேரம் சுஜூதுல இருந்தீங்க, ஏதாவது வஹி ஏதாவது வந்துச்சா? இல்ல இந்த பேசி வந்து இந்த கழுத்துல ஏறி அவ கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சா நான் அவசரமா தலை தூக்கினா பேச்சியுடைய விளையாட்டு நின்று போயிடும், அதனால கூடுதலா கொஞ்சம் விளையாடட்டும், அதனால நான் சஜிதாவை நீட்டினேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எங்களுக்கு பேரன் பேத்தியோட கொஞ்ச நேரம் இல்ல, எங்கட மகன்மார்களோட அன்பா இரக்கமா செலவேற பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஒரே குறை சொல்லி ஏன் மாஹவுல் சூழல் அப்படித்தான், அவர்கள் இந்த மாஹவுலுக்கு கொண்டு வரணும்னு நாங்க கொஞ்சம் நெருங்கி போற, நாங்க கொஞ்சம் அவர்களோட நெருங்குற. சில மகன்மார்களுக்கு பாப்பாவோட பேசுறதுக்கு தைரியம் இல்ல, ஏன் பாப்பா அப்படி வைக்கல்ல. சில நேரங்கள்ல கொஞ்சம் சந்தர்ப்பங்களை கொடுக்கணும், மகன் வந்து ஃப்ரீயா பேசணும், உள்ளத்தில் உள்ளத்தை சொல்ல வைக்கணும், அல்லது உம்மா மூலமாக வரணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் எங்கட சரியாத்திர வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. குடும்ப வாழ்க்கையில மனைவியோடு எப்படி வாழணும், தாய் தந்தையர்களுடன் எப்படி நடக்கணும், எங்கட குழந்தைகளுடன் எப்படி நடக்கணும், அவர்களுக்கு எப்படி நேர காலங்களை கொடுக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இது எல்லாம் சேர்ந்த அந்த முழுமையான தீன். அதை எடுத்துக்கொண்டு போனாங்க சஹாபாக்கள், உலகத்தில் உள்ள ஒரு நாடு நாடா போனாங்க, கண்டம் கண்டமா போனாங்க. அவர்களுடைய அகலா, அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அடுத்தவர்களை மதிக்கிற தன்மை, பிறர்களை பாராட்டுற தன்மை, அதன் மூலத்தான் போன போன நாடுகளே அந்த நாட்டில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சில நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறி இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதில் இந்த காலத்துல வேலை செய்யற எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள பெரிய தியாகம், உணவுல தியாகம் இல்ல, சாப்பாட்டுல தியாகம் இல்ல, பிரயாணத்துல தியாகம் இல்ல, அல்லது இரவு முழிக்கிற தியாகம் இல்ல. நாங்க மாஷால்லா நல்ல தூங்குறோம், நல்ல சாப்பிடுறோம், நல்ல குடிக்கிறோம், நல்ல குளிக்கிறோம், நல்ல ஆடைகளை அணிகின்றோம், நல்ல நாங்க பிரயாணம் செய்யறோம். ஆனா எங்களுக்கு முன்னால் உள்ள சவால்கள் இதுதான். எங்கள் இன்ஃபிராதி அமல்களை சீராக்கிற, எங்கள் இன்ஃபிராதி அமல்களுக்கு நேர காலம் கொடுக்கற, மனச கட்டுப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டு நான் எப்படி இன்னைக்கு 2 ஜூஸு ஓதுவேன், நான் இன்னைக்கு 3 ஜூஸு ஓதுவேன், இந்த திக்ரை செய்யாம நான் படுக்க மாட்டேன், இந்த அவுலாதுகளை முடிக்காம படிக்க மாட்டேன். நபி அவர்கள் எந்த அளவுக்கு கண்டா நபி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க. பனு ஸகீப் கோத்திரத்தார் அவர்களை முஹீர் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல தங்க வைத்திருந்தாங்க. வளமைய இஷாவுக்கு பின்னால தான் வந்து நபி அவர்கள் அவர்களை சந்திப்பார்கள். ஒரு நாள் ரொம்ப தாமதித்து வந்தாங்க, கேட்டாங்க யார சூழல்லாம் வளமையா நீங்க ஏலியா வருவீர்கள், இன்னைக்கு ரொம்ப லேட்டாகி வந்திருக்கிறீங்க. இல்ல நான் வளமையாக ஓதுற என்னுடைய ஹிஸ்பு தவறிச்சு, அந்த ஹிஸ்ப முடிச்சிட்டு வருவதில் நான் தாமதித்து விட்டேன். ஹிஸ்புண்ட குரான் உள்ள ஒரு பகுதி. அந்த பனு ஸகீப் கோத்திரத்தால் அதற்கு முகரேபுல் ஷோபாட்டை கேட்டாங்க, நபி அவர்கள் ஹிஸ்புண்டு சொன்னார்களே, நபி அவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுவாங்க. முதலாவது நாள் சூரா பக்கரா, சூரா ஆலே இம்ரான், சூரா நிசா, கிட்டத்தட்ட 5.5 ஜூஸு. முதலாவது நாள் 3 சூரா, இரண்டாவது நாள் 5 சூரா, மூணாவது நாள் 7 சூரா, நாலாவது நாள் 9 சூரா, ஐந்தாவது நாள் 11 சூரா, ஆறாவது நாள் 13 சூரா, ஏழாவது நாள் சூரா காஃப் அல்லது ஹுஜராத்திலிருந்து குலதர பின்னா சுவரைக்கும் நபி அவர்கள் குர்ஆனை ஏழா பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு ஹிஸ்பு வீதம். எங்கட பழைய குர்ஆன்ல மஞ்சள் மஞ்சள் என்று போட்டு இருப்பாங்க, அதுதான் முதல் மஞ்சள் கிட்டத்தட்ட 5.5 ஜூஸு, இரண்டாவது மூணாவது ஏழா பிரிச்சு நபி அவர்களுக்கு யோசிங்க பார்க்கலாம். முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, சுவர்க்கத்துடைய சாவி அவனன் கையில, அந்த நபி அவர்களை இன்றைக்கு நான் ஓத வேண்டிய ஹிஸ்பு தவறிச்சு, அந்த ஹிஸ்ப ஓதி முடிச்சிட்டு வந்து தான் சந்தித்தாங்கண்டா விருந்தாளிகளை நானும் நீங்களும் எப்படி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அதனால் எங்கட இன்ஃபிராதி அமல், எங்கட சிக்கிரத்தில் ஆவத், எங்கட தாவத்துக்கும் பூர்த்தியா டைம் கொடுக்கிற மஸ்ஜிதுவார் காலை முதல் இதுவரைக்கும் உங்களை பேசியிருப்பாங்க. மஸ்ஜிதுவார் மாதிரி அமல் எங்களை தருக்கை பரிபூர்ணமா கொடுக்கிற அதுல எந்த குறைவையும் செய்யறல்ல. ஆனால் அது ரூஹானியத்தாகவும் அது நூறானியத்தாகவும் அதுல அசர் ஏற்படும். இதுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய டைம்களை கொடுக்கிற இந்த ரெண்டுக்கும் கொடுக்கறதோட எங்களை கொடுக்கல் வாங்கல் அது ஹலாலா இருக்கணும். உணவு ஹலாலா இருந்தால் தான் அமல் இபாதத்தில் உற்சாகம் வரும், ஆசை வரும், ஆர்வம் வரும். ஹராமான உறவை உண்டுட்டோம் அந்த உடலால நல்ல வேலைகளை செய்யலாம், அந்த உடலால அமல் இபாதத்தை செய்ய ஆசை ஆர்வம் வராது. அதனால தொழிலையும் வியாபாரத்தையும் உத்தியோகத்தையும் நூற்றுக்கு நூறு ஹலாலா செய்யறது. மறுமுனையில எங்கட சமூகம் மாற்று மத சமூகம் பெரும்பான்மை இனம் வேற சிறுபான்மை இனம் அவர்களுடனும் அன்பாக இரக்கமாக நடக்கிறதோட எங்கட குடும்பம் எங்கட மனைவி எங்கட மக்கள் எங்கட பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கட பெற்றோர்கள் அவர்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு நாங்க வேலை செஞ்சோம். எங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் முழுமையான தீன் வரும். நாங்க அடிக்கடி ஏழான செய்யற முழுமையான தீன துன்யா ஆஹிராவுடைய வெற்றிய அல்லாஹ் முழுமையான தீன்ல வெற்றிக்கிறான். அந்த முழுமையான தீனுக்குரிய உழைப்பு தான் இந்த உயர்ச்சி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதற்காக வேண்டி எங்களுக்கு முன்னால வந்தவர்கள் பெரும் பெரும் தியாகங்களை செய்தாங்க, நாடுகளை விட்டாங்க, மனைவிமார்களை நிரந்தரமா பிரிந்தாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், எங்கேயாவது யாராவது ஜிஹாதுக்கு போனா அவர் ஷஹீதா அல்லது அவர் ஹயாத்தா அல்லது அவர் திரும்பி வருவாரான்னு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் மெசேஜ் இல்லை. ஏன் அப்படித்தான் அந்த காலத்துல தொடர்பு சாதனங்கள் ஒன்றும் இல்ல, மொபைல் போன் வசதிகள் ஒன்றும் இல்ல, லெட்டர் தொடர்புகள் ஒன்றும் இல்ல. கணவன் மூணு மாசம் இருந்தாலும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. செலவேல மனைவியுடைய இந்தாவுடைய காலம் முடிஞ்சிருக்கும் செய்தி வரும், கணவன் வபாத்தானார், ஆல்ரெடி இந்தா முடிஞ்சு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வருவாங்க வருவாங்க. ஆனா நாலு மாசத்துக்கு பின்னால தான் செய்தி வருது, உங்களோட கணவன் ஷஹீத் ஆகிட்டாரு, ஆல்ரெடி இந்தாவுடைய காலமே முடிஞ்சு. அந்த மாதிரியான தியாகங்களை அவங்க செஞ்சாங்க. ஆனா நாங்க அப்படியான தியாகம் இல்ல. இருந்தாலும் எங்களுக்கு முன்னால சில தகாசாக்கள் இன்றைக்கு காலையில அதற்கு முன் புகருக்கு முன்னால் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. அதனால எங்களுக்கு என்னென்ன தகாசாக்கள் தரப்பட்டதோ அந்த தகாசாக்களை ஆசையோட ஆர்வத்தோட விருப்பத்தோட இஹ்லாஸோட நாங்க செய்வதற்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.